நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசியில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் சையத் ரா அல் ஹுசைன் இலங்கை சென்றுள்ளது குறித்த செய்திகள், இலங்கை சென்றிருந்த இந்திய வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜை பல் தரப்பினர் சந்தித்து பேசியுள்ளவை, இதுகுறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தர்,
இந்திய அரசாங்கம் இந்திய மீனவர்களை இழுவை படகுகளை பயன்படுத்தி வடக்கு கடல் பரப்பில் தொழில் செய்வதை நிறுத்த வேண்டும், நம்மை பொறுத்தவரையில் அது ஒரு அத்தியாவசியமான தேவை, அந்த விடயத்தில் இந்திய அரசாங்கம் கூடிய அக்கறை செலுத்த வேண்டும்.
அந்த சந்திப்பு குறித்து தமிழ் தேசிய தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன்,
இலங்கையிலே தமிழர் பிரச்சனை அல்லது தமிழ் தேசிய பிரச்சனை சொல்லப்படும் பொழுது அதாக வடகிழக்கில் மாத்திரம் மையம் கொண்ட விஷயமாக அல்ல, அது வடகிழக்கு வெளியேயும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் இந்தியா கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கின்றோம்.
அவரை சந்தித்துள்ள ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் கருத்துக்கள், வட இலங்கையில் நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், தமிழக செய்திகள், நேயர் நேரம் ஆகியவை கேட்கலாம். முதலாவதாக செய்தி அறிக்கை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரதீபன் புனிதசீலன் மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
சிரியாவில் ரஷ்ய ஆதரவுடன் அரசாங்கம் மேற்கொண்ட தாக்குதலில் இருந்து தப்பியோடிய 35,000 சிரியர்கள் தமது எல்லையில் கூடியுள்ளதாக துருக்கி தெரிவித்துள்ளது. அகதிகள் துருக்கி எல்லையினுள் வருவதற்கு அனுமதிக்கப்படவில்லை. சிரிய எல்லையினுள் வைத்து அவர்களுக்கு உணவு மற்றும் கூடார வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கும் துருக்கியின் உள்ளூர் ஆளுநர் ஒருவர், ஆகவே அவர்களை துருக்கியினுள் அனுமதிக்க வேண்டிய தேவை இல்லை என தெரிவித்தார். அலப்போ நகரின் வடக்கே உள்ள கிராமப்புறங்களை சிரிய அரசாங்கப் படையினர் கைப்பற்றுவதற்கு உதவியாக ரஷ்யா மேற்கொண்ட தீவிர வான் தாக்குதல்கள் காரணமாக இவர்கள் இடம்பெயர்ந்துள்ளனர்.
தாய்வானின் தலைநகர் தைனனில் இருக்கின்ற மீட்புப் பணியாளர்கள் பூகம்பத்தால் இடிந்து போன ஒரு மாடி குடியிருப்பில் உயிர் தப்பியிருக்கக்கூடியவர்களை மீட்பதற்கான முயற்சிகளில் தொடர்ச்சியாக ஈடுபட்டிருக்கின்றார்கள். சனிக்கிழமை அதிகாலை அங்கு தாக்கிய பூகம்பத்தில் குறைந்தது 14 பேராவது கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 500 அதிகமானோர் காயமடைந்ததுடன் மேலும் பலர் காணாமல் போயிருப்பதாக அஞ்சப்படுகின்றது. 200 அதிகமானோர் இடிபாடுகளிலிருந்து உயிரோடு மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். அங்கிருக்கின்ற கட்டிடங்கள் பழமையானவை அல்ல என்று கூறுகின்ற அங்கிருக்கும் ஒரு பிபிசி செய்தியாளர், 6.4 அளவிலான பூகம்பத்தை அவை ஏன் தாக்குப்பிடிக்கவில்லை என்றும் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்.
ஆப்கானிஸ்தானில் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கான செயல் திட்டம் ஒன்றிற்கு தாம் இணங்கியுள்ளதாக பாகிஸ்தானில் சந்தித்து பேசி வரும் 4 நாடுகளின் பிரதிநிதிகளும் தெரிவித்துள்ளனர்.
I am hopeful that continuing with this spirit and resolve, the group will
ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், சீனா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகளுக்கிடையே இந்த பேச்சுக்கள் இடம்பெற்றுள்ளன. இது ஒரே மாதத்தில் இடம்பெற்ற 3வது சந்திப்பாகும். மற்றொரு சந்திப்பு இந்த மாதத்தின் பிற்பகுதியில் இடம்பெறவுள்ளது. தாலிபான்களையும் இந்த பேச்சுக்களில் பங்கேற்குமாறு அறிக்கையில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் பாரிய தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் தாலிபான்கள் கடந்த திங்கட்கிழமை தலைநகர் காபூலில் மேற்கொண்ட தற்கொலை குண்டு தாக்குதலில் 20 அதிகமானோர் பலியாகினர்.
சோமாலியாவின் தலைநகருக்கு அருகே இருக்கின்ற ஒரு முக்கிய துறைமுகத்தை ஒரு துப்பாக்கி வேட்டு கூட தீர்க்கப்படாமல் இஸ்லாமிய ஆயுதக்குழுவினர் கைப்பற்றுவதற்கு ஆப்பிரிக்க ஒன்றிய துருப்புக்கள் ஏன் அனுமதித்தன என்று அந்த நாட்டு மக்கள் சமூக வலைதளங்களில் விளக்கம் கேட்டிருக்கின்றார்கள். வெள்ளியன்று மார்க்கா நகரை கைப்பற்றிய அல் சபாப் ஆயுதக்குழுவினர் அதனை 24 மணி நேரம் தமது கட்டுப்பாட்டில் வைத்திருந்ததுடன் அங்கு தமது கருப்பு கொடியை ஏற்றி ஷரியா சட்டத்தை அமல் செய்திருந்தார்கள். சோமாலிய ராணுவமும் ஆப்பிரிக்க ஒன்றிய படைகளும் மீண்டும் இன்று திரும்பி வரவே சிறிய துப்பாக்கி மோதலுக்கு பிறகு இஸ்லாமியவாதிகள் பின்வாங்கி சென்று விட்டார்கள். தந்துரோபாய பின்வாங்கல் என்று இதனை ஆப்பிரிக்க ஒன்றிய அறிக்கை ஒன்று வர்ணித்திருப்பதை கேலிக்குரியது என்று சோமாலியர்கள் கூறுகின்றார்கள்.
இந்தியாவுடனான நேபாளத்தின் பிரதான எல்லைக்கடவையிலிருந்து வந்த போக்குவரத்து தடை போராட்டம் கலைய ஆரம்பித்து ஒரு நாளின் பின்னர் அந்த வழியாக நேபாளத்திற்கான போக்குவரத்து சுமூகமாக தொடங்கியுள்ளது. நேபாளத்தின் புதிய அரசியலமைப்பிற்கு எதிராக கடந்த செப்டம்பர் முதல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த மாதேஷி இனக்குழுவைச் சேர்ந்த செயற்பாட்டாளர்கள் எல்லையை முற்றுகையிட்டிருந்தனர். இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் சனிக்கிழமை வர்த்தகர்களால் விரட்டியடிக்கப்பட்டார்கள். பல மாதங்களாக நேபாளத்தில் பொருட்களுக்கான தட்டுப்பாடு இருந்ததைத் தொடர்ந்து இப்போது சமையல் வாயு மற்றும் டீசல் ஆகியவை நாட்டிற்குள் செல்ல தொடங்கியுள்ளன.
பாதிரிமாரால் தனது சிறுவயதில் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளான ஒரு பிரிட்டிஷ்காரர் சிறாரை பாதுகாப்பதற்கான வத்திக்கானின் ஆணைக்குழுவிலிருந்து விலகிச் சென்றிருக்கின்றார். ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் வெளிப்படையான விமர்சகராக இருந்த பீட்டர்ஸ் சார்ல்ஸ் துஷ்பிரயோகங்களை அது மறைப்பதாகவும் ஆயர்களை கண்டிக்க தவறிவிட்டது என்றும் கூறியிருக்கின்றார். ஆணைக்குழுவின் பணிகளுக்கு எவ்வாறு மிகச்சிறப்பாக உதவ முடியும் என்று ஆராய்வதற்காக அவர் விடுப்பில் சென்றிருப்பதாக வத்திக்கான் கூறியிருக்கின்றது. சாண்டர்ஸ் இதுகுறித்து எதுவும் கூறவில்லை. வத்திக்கானின் நிதித்துறை தலைவரை கடந்த ஆண்டு சாண்டர்ஸ் ஈவிரக்கமற்ற மனிதர் என்று வர்ணித்திருந்தார்.
இன்றைய செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் சையத் ரா அத் அல் ஹுசைன் 4 நாள் பயணமாக இலங்கை சென்றுள்ளார். அவரது பயணம் குறித்த செய்திக்குறிப்புடன் பிரதீபன் புனிதசீலன்.
இலங்கை அரசாங்கத்தின் அழைப்பை ஏற்று 4 நாள் பயணமாக அங்கு சென்றுள்ள அவர் அரசு உட்பட பல்தரப்பினருடனும் கலந்துரையாடல்களை நடத்த உள்ளதாக
தெரிவித்தார். Both the highest officials of the state as well as the representatives of all communities I will be listening.
இது இலங்கைக்கான எனது முதலாவது விஜயம். நான் இங்கு வருவதற்காக காத்திருந்தேன். நான் இலங்கை அரசாங்க உயர்மட்ட அதிகாரிகளையும் அனைத்து சமூகத்தினரையும் சந்திக்க இருக்கின்றேன். அவர்கள் சொல்வதையெல்லாம் நான் கேட்க இருக்கின்றேன். எதிர்வரும் நாட்களில் மிகவும் ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்களை மேற்கொள்ள நான்
காத்திருக்கிறேன்.
கடந்த ஆண்டு அக்டோபர் 1st ஜெனிவா மனித உரிமைகள் பேரவையின் அமர்வில் நிறைவேற்றப்பட்ட இலங்கை தொடர்பான யோசனையின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதில் அடைந்துள்ள முன்னேற்றம் குறித்தும் ஆணையர் தனது விஜயத்தின் போது கவனம் செலுத்துவார் என தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது இலங்கையில் மனித உரிமைகளையும் அது தொடர்பான சட்டங்களையும் பாதுகாப்பதிலும் பேணுவதிலும் எதிர்கொள்ளப்படும் பல தரப்பட்ட சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் குறித்தும் கலந்துரையாடல்களை அவர் நடத்துவார் என ஐநா மனித உரிமைகள் அலுவலகம் மேலும் தெரிவித்துள்ளது. வடக்கே யாழ்ப்பாணம், கிழக்கில் திருகோணமலை மற்றும் கண்டி ஆகிய இடங்களுக்கும் மனித உரிமைகள் ஆணையாளர் விஜயம் செய்யவுள்ளார். இலங்கை அதிபர் மைத்ரிபால சிறிசேன, பிரதமர் ரணில் விக்ரமசிங்கா, வெளிவிவகார அமைச்சர் உட்பட ஏனைய அமைச்சர்களையும் சந்தித்து கலந்துரையாட உள்ள ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கையில் பல்வேறு மட்டங்களிலும் உள்ள அரசாங்க அதிகாரிகளையும் சந்தித்து பேச்சுக்களை நடத்தவுள்ளார். மனித உரிமைகள் ஆணையாளர் பல்லின சமூகத்தினரையும் சந்தித்து பேச்சுக்களை நடத்தவுள்ளதாக தெரிவித்துள்ள ஐநா மனித உரிமை பேரவை அலுவலகம், சிவில் சமூகத்தினர், மதத் தலைவர்கள் மற்றும் மனித உரிமை மீறல்களால் பாதிக்கப்பட்டவர்களையும் சந்தித்து பேசுவார் என தெரிவித்துள்ளது. தனது 4 நாள் விஜயத்தின் இறுதி நாளான 9th செவ்வாய்க்கிழமை தனது பயணம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசவுள்ளார்.
செய்திக்குறிப்பை வழங்கியவர் பிரதீபன் புனிதசீலன். இலங்கை சென்றுள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜை இன்று பல் தரப்பினர் சந்தித்து பேசியுள்ளார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பினருடனான அவரது சந்திப்பு குறித்து கூட்டமைப்பின் தலைவரும் நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவருமான இரா சம்பந்தர் அவர்களிடம் கேட்டேன்.
விசேஷமாக விரைவில் இடம்பெற வேண்டும் என்று கருதப்பட்டு சில நாளுடைய கீழெடுக்கப்படுகின்ற அரசியல் தீர்வு சம்பந்தமாக, அந்த தீர்வு என்ன விதமாக அமைய வேண்டும், என்ன விதமாக அது முன்னெடுக்கப்பட வேண்டும், ஒரு நியாயமான நிரந்தரமான அரசியல் தீர்வை அடைவதற்கு இந்தியாவுடைய பங்களிப்பு அத்தியாவசியம். அந்த விடயத்தை பற்றியும் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை தொடர்ந்து அதற்கு முன்பதாகவும் அதற்கு பிறகும் தமிழருடைய பிரச்சனைக்கு ஒரு நியாயமான தீர்வு ஏற்பட வேண்டும் என்று இந்தியா தனது கவனத்தை அக்கறையை காட்டி வந்திருக்கின்றது. அவ்விதமான ஒரு நிலைப்பாடு தொடர வேண்டும், அது அத்தியாவசியம் என்பதையும் நாங்கள் வலியுறுத்தி கூறினோம். அரசியல் தீர்வுக்கு பின்னதியமாக இன்றைக்கு மக்கள் வடக்கிலும் கிழக்கிலும் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் காணி சம்பந்தமான பிரச்சனை, வடமானத்தில் விசேஷமாக அதிக ராணுவ பிரசனத்தின் காரணமாக மக்களுக்கு ஏற்படுகின்ற இடையூறுகள், மேல்குடியேற்றம், புனர்வாழ்வு, வீட்டு வசதி, தொழில் வாய்ப்பு இல்லாமல் மக்கள் படுகின்ற பல்வேறு கஷ்டங்கள், இவ்விதமான கர்மங்களை பற்றி பேசினோம்.
இந்திய மீனவர்களால் இலங்கையின் வடபகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய மீனவர்கள் சட்ட விரோதமாக இலங்கை கடற்பரப்புக்குள் வந்து மீன் பிடிக்கின்றார்கள், தங்களது வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படுகிறது என்று இலங்கை மீனவர்கள் தொடர்ந்து சொல்லி வருகின்ற அந்த குற்றச்சாட்டு பற்றி இந்திய வெளியுறவு அமைச்சருடனான அந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதா?
இந்திய மீனவர்கள் இழுவை படகுகளை பயன்படுத்தி வட கடல் பரப்பில் தொழில் செய்கின்ற காரணத்தின் நிமித்தம் எமது மீனவர்களுக்கு தொழில் இல்லாமல் போவது மாத்திரமல்ல, அந்த கடல் வளங்களை அழிக்கும் ஒரு நிலைமையும் நிலவுகின்றபடியால் இந்திய அரசாங்கம் இந்திய மீனவர்களை இழுவை படகுகளை பயன்படுத்தி வடக்கு கடல் பரப்பில் தொழில் செய்வதை நிறுத்த வேண்டும். எம்மை பொறுத்தவரையில் அது ஒரு அத்தியாவசியமான தேவை. எமது மீனவர்கள் பல்வேறு துன்பங்களை நீண்ட காலமாக அனுபவித்து நாட்டில் ஒரு அளவுக்கு தங்களுடைய தொழிலை முன்னெடுக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகிய பிறகும் கூட இந்த காரணத்தின் நிமித்தம் தங்களுடைய தொழிலை செய்ய முடியாமல் இருக்கின்றார்கள். அதன்படி நடந்த விடயத்தில் இந்திய அரசாங்கத்திற்குரிய அக்கறை செலுத்த வேண்டும். இந்தியாவில் தங்கியிருக்கின்ற தமிழ் அகதிகள் விரைவில் இலங்கைக்கு திரும்பக்கூடிய வகையிலும் இந்தியா உதவ வேண்டும். அது ஒரு அத்தியாவசியமான தேவை. அவ்விதமான ஒரு தேவையை பூர்த்தி செய்வதற்கு இலங்கையில் ஒரு நியாயமான அரசியல் தீர்வு ஏற்பட வேண்டும். அந்த அரசியல் தீர்வு இந்த வருடம் ஏற்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். அதை அடைவதற்கு நாங்கள் எங்களால் இயன்ற முழுமையான பங்களிப்பையும் ஆதரவையும் நாங்கள் அளிப்போம். ஆனால் நமது மக்களுக்கு ஒரு நிரந்தரமான, நியாயமான, நடைமுறைப்படுத்தக்கூடிய, நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசியல் தீர்வை ஏற்படும் கருமத்தில் இந்தியாவுடைய பங்களிப்பு தொடர வேண்டும் என்பதும் என்றும் நாங்கள் மிகவும் தெளிவாக கூறினோம்.
உங்களுடைய வேண்டுகோள், உங்களுடைய கருத்துக்களை கேட்ட பிறகு இந்திய வெளியுறவு அமைச்சர் ஏதாவது உறுதிப்பாடோ அல்லது மறுமொழியோ அளித்தார்களா உங்களுக்கு?
நமது பிரச்சனையில் தாங்கள் கூடிய அக்கறை செலுத்துவோம் என்றும், தங்கள் முயற்சிகள் தொடரும் என்றும், எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டோம் என்றும் அவர் உறுதியாக சொன்னார்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தர். சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் பிரதிநிதிகளும் இன்று சந்தித்து பேசியுள்ளார்கள். அந்த சந்திப்பு குறித்து அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் நிசாம் காரியப்பர் அவர்களுடன் பேசினார் நமது செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் புதிய அரசியல் யாப்பு கொண்டு வருவதும், வடகிழக்கு வாழும் தமிழ் முஸ்லீம் தமிழ் பேசும் மக்களுடைய நிரந்தர தீர்வு சம்பந்தமான விடயங்கள் பற்றிய முன்னேற்றங்கள், புது அரசாங்கம் வந்ததுக்கு பிற்பாடு சிறுபான்மையினருடைய வாழ்க்கை தரங்கள், அரசாங்கத்துடைய ஈடுபாடு, அவர்களுடைய நடைமுறை சம்பந்தமான திருப்திகரமாக இருக்கின்ற விடயங்களை பற்றிதான் பொதுவாக பேசப்பட்டது.
புதிய அரசியல் ஜாப்பு யோசனை பற்றி கருத்துக்களை இந்திய வெளியுறவு அமைச்சர் முன்வைத்தாரா?
அவர் முன்வைக்கவில்லை. ஆனால் பெரும்பாலும் எதிர்காலத்தில் இலங்கையில் புதிய அரசியல் யாப்பில் வரும் நிரந்தர தீர்வு திட்டம் சம்பந்தமாக தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும், முக்கியமாக தமிழ் மக்களின் தற்போதைய பெரும்பான்மை தலைமத்துவம் இருக்கிற தமிழ் தேசிய கூட்டமைப்பும், பெரும்பாலும் வடகிழக்கில் வாழும் முஸ்லிம்கள் அவங்களுடைய பெரும்பான்மையை பெற்றிருக்கும் முஸ்லிம் காங்கிரசுக்கும் இடையில் இது சம்பந்தமான சில இனக்கப்பாடுகள் இருக்கின்றதா, இது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடக்கின்றதா என்ற விடயங்கள் சம்பந்தமாக தெரிந்து கொள்வதற்கு ஆர்வமாக இருந்தார்கள். நாங்களும் சொல்லிருந்தோம், பல தடவை நாங்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சம்பந்தமாக பேசியிருக்கின்றோம். முக்கியமாக ஏற்படும் தீர்வு திட்டத்தில் வடகிழக்கில் தமிழ் பேசும் தமிழ் மக்களுக்கு உச்சகட்ட அதிகார பரவலாக்கல் செய்யப்பட வேண்டும் என்ற விடயங்களில் எங்களுக்குள்ள ஒருமுப்பாடான கருத்துக்களை அவர்களிடம் தெரிவித்திருந்தோம்.
வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உச்சகட்ட அதிகார பகிர்வுக்கு அடித்தளமாக அமைவது வடகிழக்கு இணைப்பு என்று கூறப்படுகின்றது. இது பற்றி ஏதாவது கருத்து பரிமாற்றம் அங்கு இடம்பெற்றதா?
வடகிழக்கு இணைப்பு பற்றி நாங்கள் எந்த ஒரு விசேட கருத்தையும் தெரிவிக்கவில்லை. ஏனென்றால் அது சம்பந்தமாக கடைசி முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்தை பொறுத்தது. அதுகளை பற்றி நாங்கள் விசேடமாக நாங்கள் பேசவில்லை. ஆனால் முக்கியமாக அங்கே தீர்வுகள் ஏற்படும் பொழுது அதி உச்ச அதிகார பரவலாக்களும் தற்போதையில் உள்ள சவால்கள், முக்கியமாக பிஸ்கல் டிவல்யூஷன் என்று சொல்லப்படும் அந்த வடகிழக்கு மாகாணங்களுக்கு இளைஞர்கள் எல்லா மாகாணங்களுக்கும் நாங்கள் கண்ட விடயம்தான், அங்கே சரியான முறையில் அந்தந்த மாகாணத்துக்குரிய அந்த பண ஒடுக்குதல் செய்யப்படுவதில்லை. நிதி ஒதுக்குதல் செய்வதற்கு மத்திய அரசாங்கத்தில் இருக்கின்ற தயக்கமும் அவங்களுக்குள்ள அந்த ஈடுபாடு அற்ற நிலையை பற்றியும் நாங்கள் விளக்கினோம். வடகிழக்கு மாத்திரமில்லை, இலங்கையில் எல்லா முதலமைச்சர்களிடம் இதே நிலைப்பாடு இருப்பதையும் எங்களுடைய முதலமைச்சர் விரிவாக விளங்கப்படுத்தினார்.
இந்த சந்திப்பில் உங்களால் முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள் அல்லது யோசனைகள் இருக்கலாம், இதற்கு இந்திய வெளியுறவு அமைச்சர் ஏதாவது பதிலளித்தாரா?
அவர் மிகவும் வரவேற்றிருந்தார். நாங்கள் தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு இடையில் ஏற்பட்டிருக்கும் அந்த ஒற்றுமை விசேடமாக கிழக்கு மாகாண சபையில் தற்பொழுது முஸ்லீம் காங்கிரஸ் முதலமைச்சரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய தேசிய கட்சி ஒரு உண்மையான ஒற்றுமை அரசாங்கம் கிழக்கு மாகாணத்தில் இருப்பதை பற்றி அவருக்கு விளங்கப்படுத்திய பொழுது சம்பந்தமாக அவருடைய திருப்தியை தெரிவித்திருந்தார். விசேடமாக இந்த தீர்வு திட்டங்கள் அவசரமாக முடியப்பட வேண்டும் என்ற விடயமும், வடகிழக்கில் அது விசேஷமாக கிழக்கு மாகாணங்களில் அபிவிருத்திகள் நடக்கப்பட வேண்டும், அந்த அபிவிருத்தியில் இந்தியருடைய பங்களிப்பு தொடர்ந்து இருக்கும் என்ற விடயத்தையும் அவர் முதலமைச்சரும் சொல்லியிருந்தார்.
ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் நிசாம் காரியப்பருடன் உரையாடியவர் நமது கிழக்கிழங்கை செய்தியாளர் உதயகுமார். இலங்கைக்கான தமது இரண்டு நாள் பயணத்தை முடித்துக்கொண்டு டெல்லி திரும்புவதற்கு முன்னர் இந்திய வெளியுறவு அமைச்சரை வடக்கு கிழக்குக்கு வெளியே வாழும் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக கூறும் தமிழ் முற்போக்கு கூட்டணியினரும் சந்தித்து பேசியுள்ளார்கள். இந்த சந்திப்பு குறித்து அதன் தலைவரும் அமைச்சருமான மனோ கணேசன் அவர்களுடன் பேசினேன்.
இந்த நாட்டிலே இந்திய வம்சாவளி மக்கள் வடக்கு கிழக்கு வெளியே ஏழு மாகாணங்களில் பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மக்கள் தொடர்பிலே இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்துக்கு நட்பு ரீதியான அழுத்தங்களை தர வேண்டும் என்றும், அந்த அழுத்தங்கள் காரணமாக கடந்த காலங்களைப் போல் அல்லாமல் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் இந்த சூழலிலே எங்களது கருத்துகளும் அபிலாஷைகளும் இந்த புதிய அரசியலமைப்புக்குள்ளே உள்வாங்கப்படக்கூடிய சூழலை நாங்கள் ஏற்படுத்த முயற்சி செய்கின்றோம். அதற்கு இந்திய அரசாங்கத்தின் அழுத்தம் உதவிட வேண்டும் என்ற விஷயத்தை நாங்கள் கூறியிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இலங்கையிலே தமிழர் பிரச்சனை அல்லது தமிழ் தேசிய பிரச்சனை சொல்லப்படும் பொழுது அது ஆக வடகிழக்கில் மாத்திரம் மையம் கொண்ட விஷயமாக அல்ல, அது வடக்கிற்கு வெளியேயும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் இந்தியா கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கின்றோம். உதாரணமாக, இலங்கையிலே வாழக்கூடிய 32 லட்சம் தமிழ் மக்களிலே 16 லட்சம் வடகிழக்கிலே வாழும் பொழுது வடகிழக்கு வெளியே இன்னொரு 16 லட்சம் வாழ்கிறார்கள் என்பதையும் அவர் கூறியிருக்கின்றோம். ஆகவே இந்த செயல்பாடு காரணமாக வடகிழக்கில் வாழுங்கள் உறவுகள் மீதான இந்திய அரசாங்கம் காட்டிய அக்கறை அவதாரம் குறைந்துவிடக்கூடாது, பழுதிப்படக்கூடாது. ஆனால் அதே மாதிரியான அக்கறை அவதானம் எங்கள் மீது இருந்திட வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறியிருக்கின்றோம்.
மீண்டும் மீண்டும் நீங்கள் வலியுறுத்தி கூறினீர்கள், இந்திய வெளியுறவு அமைச்சர் அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க?
தொடர்ச்சியாக பலமுறை கூறியிருக்கின்றோம். கடந்த முறை இலங்கைக்கு வந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் கூறினோம், இவரிடமும் கூறியிருக்கின்றோம், இரண்டாம் முறை வந்திருக்கின்றார், இப்பொழுதும் கூறியிருக்கின்றோம். ஆகவே அந்த மாற்றம் எனக்கு நன்றாக தெரிகின்றது, இப்பொழுது அவர் புரிந்து கொண்டிருக்கின்றார். குறிப்பாக இன்றைய புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்திலே புதிய தேர்தல் முறை வரும் பொழுது தேர்தல் முறை கலப்பு முறையிலே வேறு எவரையும் விட தென்னிலங்கையிலே வாழும் பறந்து வாழும் இந்திய வம்சாவளி மலையக மக்களுக்கு இது பெரும் சவாலாக அமைகின்றது என்பதை நாங்கள் உணர்ந்திருப்பதாக கூறியிருக்கின்றார். இலங்கை அரசுக்கு தங்களால் இயன்ற அனைத்து அழுத்தங்களை நட்புறுதியான அழுத்தங்கள் தருகின்றோம். இலங்கை புதிய அரசமைப்பிலே இந்திய வம்சாவளி மக்களின் அபிலாஷை உள்வாங்கப்பட வேண்டும் என்ற எங்களது நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள், அதை நிச்சயமாக இலங்கை அரசாங்கத்துக்கு வலியுறுத்துகின்றோம், பல்வேறு ராஜதந்திர முறையில் வலியுறுத்துவோம் என்ற உறுதிப்பாட்டை தந்திருக்கின்றார்.
புதிய அரசியல் யாப்பு ஏற்படுத்த போவதெல்லாம் இன்னும் சிலது காலம் எடுக்கக்கூடிய விஷயங்கள். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மலையக மக்களின் நாளாந்த வாழ்க்கையும் அவர்களின் சமூக பொருளாதார நிலை உயர்வதற்காக உங்கள் கூட்டணி சார்பில் இந்திய வெளியுறவு அமைச்சருடன் ஏதாவது விவாதிக்கப்பட்டதா?
ஏற்குறைய 3 லட்சம் மிகவும் பின்தங்கிய மலையக தோட்டத்தொழிலாளர் சம்பந்தமான எங்களது அக்கறை அவதானை கோரிக்கை முன்வைத்திருக்கின்றோம். இந்த மக்கள் தொடர்பாக ஏற்கனவே 4000 வீடுகள் கொண்ட இந்திய அரசின் வீடமைப்பு திட்டம் முதல் பாகம் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. அந்த 4000 வீடுகள் தொடர்ச்சியாக அந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு இன்னும் அது மொத்தமாக 20000 வீடுகள் கட்டித்தரப்பட வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்திருக்கின்றோம். இந்த கோரிக்கையை நாங்கள் கடந்த முறை இலங்கைக்கு வந்த நரேந்திர மோடி பிரதமரிடம் கூறியிருக்கின்றோம் என்பதை அவர்கள் ஞாபகப்படுத்தியிருக்கின்றோம். அதை ஏற்றுக்கொண்டார் அவர். முதல் பாகம் 4000 வீடு கட்டப்பட்டு முடிவு கோரும் பொழுது தொடர்ச்சியாக இரண்டாம் பாகம் ஆரம்பிக்கும், அதுக்கு நாங்கள் இந்திய அரசாங்கம் கொள்கை முடிவு எடுத்திருக்கின்றார். மலைநாட்டை புதிய தேசிய பாடசாலைகள் கருணை விஞ்ஞான கூடங்கள் ஆகியவற்றுக்கு இந்திய அரசு உதவிட வேண்டும் என கூறியிருக்கின்றோம். அவற்றை மிகவும் சாதகமாக கல்வித்துறையிலே உதவுவதற்கு இந்தியா தயாராக இருப்பதாக கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல், இலங்கை தேசிய பிரச்சனைக்கான அரசு தீர்வுக்கு முன்னோடியாக மொழி பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும், அந்த மொழி பிரச்சனை என்பது எங்களது அரசியல் கோரிக்கையில் முக்கியமான கோரிக்கை இருக்கப்பட போகின்றது கூறியிருக்கின்றோம். இது தொடர்பிலே மொழி பிரச்சனை தொடர்பிலே ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கை கடந்த காலங்களில் இலங்கை இந்திய அரசுகளுக்கு இடையில ஏற்படுத்தப்பட்டது என்பதையும் எங்களுக்கு அவர் ஞாபகப்படுத்தி, அந்த உடன்படிக்கையை தற்போது அரசகரவ மொழிகள் அமைச்சு அதாவது எனது அமைச்சு மீண்டும் முன்னெடுக்கும் பட்சத்திலே இந்திய அரசாங்கம் அதற்கு உதவிகளை செய்யும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார்.
தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் தேசிய நல்லிணக்கம் மற்றும் கலந்துரையாடல்களுக்கான அமைச்சர் மனோ கணேசன். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கையின் வடபகுதியில் நெல் சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் அண்மை காலமாக பெரும் நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளனர் என்று கூறுகின்றார் அங்கிருக்கும் நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம். அவரது செய்தி குறிப்பு.
வடமாகாணத்தில் நெல் அறுவடை 60% முடிவடைந்துள்ள போதிலும் அரசாங்கம் நெல்லை கொள்வனவு செய்யாத காரணத்தினால் தாங்கள் பெரும் நட்டமடைய நேரிட்டிருப்பதாக விவசாயிகள் கூறுகின்றார்கள். அரசு 1 கிலோ நெல்லிற்கு 32 ரூபாய் விலை நிர்ணயம் செய்துள்ள போதிலும் தனியார் 22 அல்லது 23 ரூபாவுக்கே விவசாயிகளிடமிருந்து நெல்லை வாங்குகின்றார்கள். எனவே அரசாங்கம் உடனடியாக நெல்லை கொள்வனவு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோருகின்றார்கள்.
அரசாங்கம் ஒருடம் நெல் கொள்வனவு செய்யவில்லை. ஆகவே லொறிகாரர் விலைக்கு கட்டினம் அரசாங்கம் இதான விலை கெடுத்தால் அதை விட 50 ரூபா குறைஞ்சாவது நாட்டு நடப்பு ஓடிக்கொண்டிருக்கும். இவருடம் கொள்வனவு செய்யாதால நாங்கள் எங்களோட கஷ்டத்தை நிமித்தம் லொறிகாருக்கு கேட்குற விலைக்கு கொடுக்க வேண்டி கிடக்குது. 75 கிலோ நெல் கொண்ட மூடிய 22 ரூபா 60 மூடிய கொள்வனவு செய்யணும். அமைப்பு 1 கிலோ இவ்வளவு நட்டத்தை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டி கிடக்குது. அரசாங்கம் 35 ரூபா சொல்லியிருந்து ஒரு குறைச்சிருக்குன்னு சொல்லிச்சினோம். அதுவும் 32க்கு கட்டுறோம்னு சொன்னவே அதுவும் ஒருடம் கட்டுப்படை இல்லை. இப்போ இலக்காரன் மருந்துக்காரன் இனி வெட்டு மிஷின்காரனுக்கு 6500 ரூபா முடியும் உடனே கொடுக்கணும். அப்போ இதெல்லாத்துக்கு நாங்கள் நெல் என்ன விலை கேட்டாலும் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் தள்ளப்பட்டிருக்கிறோம் காரணம்
என கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த சிட்டம்பலம் என்ற விவசாயி கூறுகின்றார். அறுவடை செய்த நெல்லை இருப்பில் வைத்திருந்து நல்ல விலை வரும்போது விற்கலாம் தானே என்று விவசாய பெண்மணியாகிய குருநாதன் நல்லம்மா அவரிடம் கேட்டேன். நெல்லை நல்ல விலைக்கு விற்க முடியாத காரணத்தினால் விவசாயிகள் மட்டுமல்லாமல் விவசாய தொழிலாளிகளும் பாதிக்கப்படுவதாக காளிமுத்து ராஜேஸ்வரி கூறுகின்றார்.
650 ரூபாய் எங்களுக்கு காணாது ஒரு நாளைக்கு. எல்லா சாமானும் விலை பெண்ணண்டு சீவியம் கொண்டு போறது உள்ளவுடிக்கார் நாங்கள். நெல்லும் 1700 ரூபாய்க்குள்ள கஷ்டம் தானே
என்றார் ராஜேஸ்வரி அவர்கள். நெல்லை களஞ்சியப்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் காரணமாக நெல் கொள்ளுணவு பாதிக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் கூறுகின்றார்கள். இது குறித்து கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் சுந்தரம் அருமநாயகம் அவரிடம் கேட்டேன்.
கடந்த வருடங்களிலே கொள்ளுணவு செய்யப்பட்ட நெல் தற்பொழுது கிளிநொச்சி மாவட்டத்திலே ஏறத்தாழ 10 களஞ்சியங்களிலே 6620 மெட்ரிக் டன் தற்பொழுது இருப்பில் இருக்கின்றது. எனவே 10 களஞ்சிய நிலையங்களையும் பயன்படுத்த முடியாத ஒரு நிலையிலே தற்பொழுது உடனடியாகவே புளியம்பொக்கனை, கோணாவில், முழங்காவில் போன்ற பகுதிகளிலே அமைந்திருக்கின்ற களஞ்சிய சாலைகள் தற்பொழுது நாங்கள் அந்த நெல் சந்தைப்படுத்தும் சபைக்கு கையளித்திருக்கின்றோம். 90,000 மெட்ரிக் டன் நெல் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதாக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த நெல்லை காய வைப்பதற்கான வசதிகள் குறைவு என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் கூட கமல சேவை ஐவிருத்தி திணைக்களத்தின் ஊடாக இந்த நெல் காய வைப்பதற்கான தளங்களை வயல் நிலங்களுக்கு மேட்டுப் பரப்புகளிலே அமைத்துக் கொள்வதற்குரிய வேலைத்திட்டங்களை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம்.
கடந்த சிறுபோகத்தின் போது கொள்வனம் செய்யப்பட்ட நெல் இன்னும் விற்பனை செய்யப்படவில்லை. அதன் காரணமாக களஞ்சிய சாலைகளில் நெல் குவிந்து கிடப்பதாகவும் அவர் கூறுகின்றார்.
கடந்த முறை நாடு 45 ரூபாய் மற்றும் சம்பா 50 ரூபாவுக்கு கொள்ளுறவு செய்யப்பட்ட நெல்லை கேள்விப்பத்திரங்கள் மூலமாக இதனை விற்பனை செய்வதற்கு அரசாங்கம் பல தடவைகள் நடவடிக்கை மேற்கொண்டிருந்தது தொடர்ச்சியாகவே. இருந்த போதிலும் கேள்விகளை சமர்ப்பித்தவர்களுடைய அந்த விலை குறைவின் காரணமாக மிக நட்டத்தோடு விற்பனை செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டமைதான் இந்த தாமதத்துக்கு காரணம் என்று நினைக்கின்றேன். இருந்த போதிலும் வேர்ல்ட் ஃபுட் நிறுவனத்தின் ஊடாக இந்த நெல்லை விற்பனை செய்வதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டதன் காரணமாக மிக விரைவில் இந்த களஞ்சியங்களில் இருக்கின்ற நெல்கள் அப்புறப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும்
என்றார் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் சுந்தரம் அருமநாயகம் அவர்கள்.
இலங்கையின் வடக்கே நெல் சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் தமது நெல்லை சந்தைப்படுத்துவதில் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் குறித்த செய்திகளை தந்தவர் நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம். அடுத்ததாக தமிழகத்திலிருந்து ஒரு செய்தி. ஆளும் அஇஅதிமுக கட்சி சார்பில் நடத்தப்பட்ட ஒரு கூட்டு திருமண விழா பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி ஒரு விவாத பொருளாக மாறியுள்ளது என்று கூறுகின்றார் நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன்.
தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 68வது பிறந்தநாளையொட்டி நடத்தப்பட்ட இலவச திருமண விழாவில் மணமக்களின் தலையில் கட்டப்பட்ட பட்டத்தில் ஜெயலலிதாவின் படம் ஒட்டப்பட்ட விவகாரம் சமூக வலைதளங்களில் பெரும் விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது. ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு 68 ஜோடிகளுக்கு அதிமுகவின் சார்பில் கடந்த 5ஆம் தேதியன்று இலவச திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. சட்டப்பேரவை துணைத் தலைவர் பொள்ளாச்சி ஜெயராமன் உள்ளிட்டவர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். தவிர மணமக்கள் திருமணம் நடத்தும் பந்தலுக்கு அழைத்து வரப்பட்ட போது முதலில் வந்த ஜோடியினர் முதல்வரின் படத்தை ஏந்தி ஊர்வலமாக வந்தனர். அதேபோல மணமக்கள் தாலி கட்டும் போது மணமக்கள் வாழ்க என்ற கோஷத்தோடு முதல்வர் வாழ்க என்ற கோஷமும் சேர்ந்து ஒலித்தது. இதுகுறித்து பிபிசி தமிழோசையிடம் பேசிய உடுமலைப்பேட்டை நகராட்சியின் துணைத் தலைவரும் இந்த திருமண ஏற்பாடுகளில் பங்கு பெற்றவருமான கண்ணாயிரம் முதல்வரின் படத்தை தலையில் அணிவதை மணமக்கள் பெருமையாகவே நினைத்தனர் என்று கூறினார்.
அது வந்து அம்மாவோட கிரீடத்துக்கு அம்மாவை வச்சுக்கிறது நாங்க பெருமையா நினைக்கிறோம், அவங்களும் அது பெருமையா நினைக்கிறாங்க. யாரும் அது வேண்டான்னு சொல்லுங்க. அதை வந்து ஏழை எளிய மக்கள் வந்து அதை வேண்டி விரும்புறாங்க. அம்மா வேணுங்கிறாங்க, அம்மாவோட படம் வேணுங்கிறாங்க, அம்மாவோட நடத்தி வைக்கக்கூடிய திருமணத்துல கலந்துக்கணும். எத்தனையோ ஜோடி வந்து மிச்சம் கொடுக்க முடியாம போச்சா அடுத்து அதை அவங்களுக்கு ஏதோ இன்னொரு இது பண்ணலாங்கிற மாதிரி ஒரு இதுதான் இருக்கு. அப்படி இருக்கும்போது விமர்சனத்துக்கு உண்டானது இது யாருக்கு வந்து செய்ய முடியல, பொறாமையில் இருக்கவங்க ஏதோ விமர்சனம் பண்ணுவாங்க. அதை நம்ம
சட்டப்பேரவை துணைத் தலைவர் பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு எதிராக கட்சிக்குள்ளேயே இருக்கும் கோஷ்டியினர்தான் இம்மாதிரி விமர்சனங்களை பரப்புவதாகவும் உடுமலைப்பேட்டை நகராட்சியின் துணைத் தலைவர் கண்ணாயிரம் தெரிவித்தார்.
நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேயர் நேரம் பங்கேற்பு எல் ஆர் ஜெகதீசன் மற்றும் நந்தினி குருசங்கரன்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி. நம்முடன் நேயர் நேரம் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்காக வந்திருக்கிறார் நந்தினி. அடுத்து கடிதங்களுக்கு செல்லலாமே.
மதுரையிலிருந்து சோ சண்முக சுந்தரம் எழுதியுள்ள மின்னஞ்சலில், விழுப்புரம் மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி மாணவிகள் மூவர் தற்கொலை செய்து கொண்டனர் என்ற செய்தி வருத்தத்திற்குரியது. தற்காலத்தில் மாணவ மாணவியர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட மரியாதையையும் சுதந்திரத்தையும் யார் கேட்கப் போகின்றனர் என வரம்பு இல்லாமல் செயல்படுவதே இதுபோன்ற தற்கொலைகளுக்கு காரணம் என நினைக்க தோன்றுகின்றது. பாதை மாறிய கால்கள் இரண்டும் ஊர் போய் சேர்வதில்லை, இது மக்களுக்கும் அரசுக்கும் பொருந்தும் என்று எழுதியிருக்கிறார்.
அடுத்து திருச்சிராப்பள்ளி நேயர் ஏ எம் நஜ்முல் ஆரிஃபின் எழுதியிருக்கும் கடிதத்தில், அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சி கேட்டேன். உலக நாடுகளுக்கு கண் பார்வை தரும் கார்னியா என்னும் கருவிழி படலம் ஒருவருடைய கண் பாதிக்கப்பட்டால் கருவிழி படலத்தை பொருத்தி அவருக்கு மீண்டும் பார்வை கிடைப்பது அறிவியல் துறையில் ஒரு சாதனையாகும். ஒருவர் இறந்த பிறகு 6 மணி நேரத்திற்குள் அந்த கருவிழி படலத்தை எடுத்து பாதுகாத்து கண் இழந்தவர்களுக்கு பொருத்துவது பற்றி கண் மருத்துவர் டாக்டர் எம் ராதாகிருஷ்ணன் அளித்த செவ்வியையும் அறிந்தேன். கண்தானத்தில் இலங்கை முன்னோடியாக திகழ்வதை நிகழ்ச்சியிலும் இணையத்திலும் கேட்டு படித்து வியந்தேன் என்று எழுதியிருக்கிறார்.
அடுத்ததாக இலங்கையில் வெலிகம என்னும் இடத்திலிருந்து எழுதியுள்ள ஹாமித் என்னும் நேயர், எனது கைபேசியினூடாக பிபிசி தமிழோசையை தரவிறக்கம் செய்யும் பகுதி வருவதில்லையே, பதிலாக ஒலிபரப்பு மென்பொருள் உங்கள் கணினியில் இல்லை என்றே வருகிறது. எவ்வாறு பதிவிறக்கம் செய்து கொள்வது மற்றும் audioboom.com எனும் தளத்தில் விரிவான பேட்டிகள் இருக்கின்றன, அதனை எவ்வாறு பதிவிறக்கம் செய்து கொள்வது என்று கேட்டு எழுதியுள்ளார்.
ஹமீத் அவர்களுக்கு நன்றி. நேரே, பிபிசி வானொலி நிகழ்ச்சிகளை தரவிறக்கம் செய்வதற்கான வசதிகள் தற்பொழுது இல்லை. அதனை நீங்கள் நேரடியாக கணினியில் அல்லது கைபேசியில் கேட்க முடியும். நன்றி.
அடுத்து பெங்களூருவிலிருந்து ராஜா மதிவாணன் எழுதியுள்ள மின்னஞ்சலில், பழக்கருப்பையா அவர்களுக்கு வந்த ஞானோதயம் காலம் கடந்து வந்ததே, இப்பொழுதாவது வந்ததே என்று மகிழ்ச்சி அடையலாம். இவரை போன்று சுயமரியாதை உள்ள தலைவர்கள் திமுக, அதிமுக மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள ஒற்றை தலைவர்களை நம்பியுள்ள அனைத்து கட்சியிலிருந்தும் வெளியேற வேண்டும். அப்பொழுதுதான் நல்ல அரசியல் கலாச்சாரம் உருவாகும் என்று எழுதியிருக்கிறார்.
பெங்களூரிலிருந்து முருகதாஸ் கண்ணன் அனுப்பியிருக்கும் மின்னஞ்சலில், SVS மருத்துவக் கல்லூரி விவகாரத்தில் MGR பல்கலைக்கழக பதிவாளரின் கூற்று சரியானதாக இல்லை. ஆய்வுக்கு செல்லும் குழுக்கள் முன் அறிவித்திலிருந்து சென்று சோதிக்க வேண்டுமே ஒழிய, அறிவித்துவிட்டு சம்பந்தப்பட்ட கல்லூரியிடம் வசதிகளை பெற்றுக்கொண்டு அனுமதி அளிப்பதற்கு பெயர் பல்கலைக்கழக நிர்வாகம் அல்ல. இவருடைய பொறுப்பற்ற பதிலுக்கு இவரை சரியான முறையில் விசாரித்தால் இன்னும் பல அதிர்ச்சிகரமான விஷயங்கள் வெளிவரக்கூடும். இவர்களது தவறான அனுமதியினால் 3 மாணவிகள் வாழ்வை இழந்ததற்கு இவரை போன்றவர்கள்தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கிறார்.
அடுத்ததாக கனடாவிலிருந்து சரோ வர்ணன் எழுதியுள்ள மடலில், இவ்வாரம் பிபிசியில் ஒலித்த செய்திகளில் எனது மனதை நெகிழ வைத்த ஒரு விடயம் பற்றி கருத்தை இங்கு பதிவு செய்கிறேன். மலையக மக்களை இலக்கு வைக்கும் சிறுநீரக வியாபார கும்பல் என்ற தலைப்பில் வந்த விடயம், இலங்கையின் பொருளாதாரத்துக்கு உயிர் கொடுக்கும் மலையக மக்களின் உழைப்பு தோட்டங்களில் உறிஞ்சப்பட்டு அடிப்படை மனித உரிமைகள் கூட மறுக்கப்பட்ட நிலையில் அனாதைகளாக, பஞ்சை பராரிகளாக, வஞ்சிக்கப்பட்டவர்களாக வாழும் இவர்கள் இன்று தங்கள் சிறுநீரகத்தை விற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டது மிக மிக கொடுமையாகும். சிறுநீரகத்தை விற்காதீர்கள் என அறிவுரை கூறுவதாலோ, தரகர்களை பிடிப்பதாலோ இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. உலக சந்தையில் எதிர்காலத்தில் தேயிலைக்காக சந்தை வாய்ப்பு குறைவதால் அதற்கு ஈடாக பல மாற்றுத் தொழில்களை மலையக மக்களுக்கு அமைத்துக் கொடுக்கும் பொறுப்பு இவர்களின் வாக்குகளை வாங்கும் அரசியல்வாதிகளுக்கு உண்டு என்று கூறியிருக்கிறார்.
அடுத்து பெரம்பலூர் நேயர் முருகன் எழுதியிருக்கும் கடிதத்தில், ஞாயிறுதோறும் ஒலிபரப்பாகும் ஈழத்து பாடல்கள் தொகுப்பு ரசிக்கும்படி இருந்தது. அழிவின் விளிம்பில் இருக்கும் மரபிசை மற்றும் பாடல்களுக்கு புத்துயிர் கொடுத்து வரும் பிபிசி தமிழோசையே நீவிர் வாழ்க பல்லாண்டு, உமது செயல்கள் என்றும் பாராட்டிற்குரியது என்று எழுதியிருக்கிறார். அடுத்து நமது பிபிசி தமிழ் முகநூல் பக்கத்தில் ஏராளமான நேயர்கள் தொடர்ந்தும் கருத்துக்களை எழுதி வருகிறார்கள். அவற்றில் சிலவற்றை பார்க்கலாமே நந்தினி.
நிச்சயமாக, ஊழல் புகார்களை விசாரிக்க அரசின் அனுமதி தேவை என்ற அரசாணை குறித்து சர்ச்சை என்ற தலைப்பிலான செய்தி குறித்து கருத்து எழுதியுள்ள மகா நடராஜா எனும் நேயர், அரசு ஊழியர்களே கொள்ளையடியுங்கள், அரசு கண்டுகொள்ளாது, ஆனால் வரும் தேர்தலில் நிரந்தர முதல்வரை மீண்டும் முதல்வராக்க மறந்துவிடாதீர்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்.
IS அமைப்பின் மூத்த தளபதிகள் லிபியாவில், லிபிய உளவுத்துறை பிபிசிக்கு தகவல் என்கிற தலைப்பில் வெளியான செய்தி குறித்து கருத்து எழுதியிருக்கும் மகீம் வஹாப் என்னும் நேயர், இது இஸ்ரேலின் ஒரு மறைமுக இன சுத்திகரிப்பு நடவடிக்கை என்றும் எண்ணெய் வளம் சுரண்டுவதற்கான முன்முயற்சியே என்றும் எழுதியிருக்கிறார். ஐசிஸை உருவாக்கியவர்களும் அவர்களே, அதை அழிப்பதற்காக என்று நேட்டோ படைகளை அங்கே அனுப்பியிருப்பவர்களும் அவர்களே, படையும் ஊடகமும் அவர்களே என்று எழுதியிருக்கிறார். நேரமாகிவிட்டது நந்தினி. இத்துடன் இன்றைய நேய நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வருகிறோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேயர் நேரம் கேட்டீர்கள். பங்கேற்பு LR ஜெகதீசன் மற்றும் நந்தினி குருசங்கரன். தற்பொழுது வந்துள்ள செய்தி ஒன்று, பாகிஸ்தானின் வடமேற்கு நகரான குவெட்டாவில் இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதலில் இதுவரை குறைந்தது 10 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். அவர்களில் ஒருவர் பெண்மணி, அரச படைகளைச் சேர்ந்த மூவரும் கொல்லப்பட்டுள்ளார்கள். பாகிஸ்தான தாலிபான்கள் இந்த தாக்குதல்களுக்கு தாங்களே காரணம் என்று தெரிவித்துள்ளார்கள். நேயர்கள் நினைவிற்கு ஈழத்து பாடல்கள் சிறப்பு தொடரின் மூன்றாம் பகுதி நாளை என்ற தகவலுடன் இன்று விடைபெற்றுக் கொள்கின்றோம். நாளை சந்திப்போம். வணக்கம்.